தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சமுதாய வானொலி 107.4 MHz பண்பலை அலைவரிசையில் நீங்கள் கேட்கப் போவது விதை பரிசோதனையும் அதன் தேவைகளும். அதை பற்றிய முழு விவரங்களையும் நமக்கு இப்போ தற்போது அளிப்பவர்கள் விதை அறிவியல் மற்றும் நுட்பவியல் துறையைச் சார்ந்த முனைவர் சே. லட்சுமி மற்றும் செல்வி எஸ். சுகன்யா தேவி. நேயர்களே, இதை கேட்டு பயன்பெறுங்கள்.
விதை பரிசோதனையும் அதன் தேவையும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விதை உற்பத்தியாளர்கள் மட்டும் இல்லாமல் விதை விற்பனையாளர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் விதையோட ஒரு உண்மையான தரத்தை உறுதி செய்கிற நோக்கத்துடன் விதை பரிசோதனை செய்கிறாங்க. ஒரு விதை குவியல்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் புற தூய்மை, இன தூய்மை, விதையோட ஈரப்பதம், விதையோட முளைப்பு திறன் மற்றும் பிற ரக விதை கலப்பு போன்றவைகளை மிக துல்லியமாகவும் அதன் வம்சாவளியினை உறுதி செய்யும் விதமாகவும் பரிசோதனை செய்கிறாங்க. மேலும் விதை பரிசோதனை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, ஒரு விதை குவியலோட முளைப்பு திறனை தெரிஞ்சுக்கிட்டோன்னா விதையோட அளவை வந்து நிர்ணயம் செய்யலாம். விதை சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள விதையோட தரத்தை அந்த விதை குவியலில் இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கலாம். விதையோட தரம் தெரிஞ்சுக்கிட்டு விதை உற்பத்தியாளர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கவும் உறுதி செய்யும் விதமாக விதை பரிசோதனை செய்யலாம். என்னென்ன சோதனைகள்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து புற தூய்மை சோதனை. ஒரு பயிரை அறுவடை செஞ்சு முடிஞ்ச உடனே கதிர் அடித்து அதுலேருந்து விதையை பிரித்து எடுக்கும்போது விதை குவியலில் கிடைக்கும் விதையை வந்து உடனடியாக விதைப்பதற்காகவோ நடவு செய்வதற்காகவோ தகுதியானதாக இருக்காது. விதைகளோட மண் மற்றும் சின்ன சின்ன கல், இலைகளின் தூள், குச்சி மற்றும் சாவி விதைகள் போன்றவைகள் கலந்து இருக்கும். எனவே அறுவடை முடிந்து பிரித்தெடுக்கப்படும் விதைகளை விதை சுத்தரிப்பு செய்து சுத்தமாகவும் பிற பொருள்கள் கலப்பின்றி இருக்குமாறும் சுத்தகரிப்பு செய்யப்பட வேண்டும். புற தூய்மை சோதனை செய்கிறது வந்து இதை உறுதி செய்ய மேற்கொள்ளப்படுகிறது. புற தூய்மை சோதனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் தூய விதைகளுடன் களை விதைகள், பிற ரக விதைகள் மற்றும் உயிர்ப்பற்ற பொருள்கள் கலந்து உள்ளனவா என்று கண்டறியப்படுகிறது. ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அளவு புற தூய்மை இருப்பது மிகவும் அவசியமானதாகும். அடுத்த பரிசோதனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா பிற ரக விதை பரிசோதனை. ஒரு விதை குவியலில் பிற ரக விதைகளும் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து ஒரு நுண்ணோக்கி மூலம் கண்டறிஞ்சு ரகத்தோட குணநலன்களை கருத்தில் கொண்டு அந்த பிற ரக விதைகளை வந்து பிரித்தெடுக்கலாம். உதாரணமாக ஒரு சான்று நெல் விதை குவியலில் பிற ரக விதைகள் 1000 விதைகளில் 2 விதைகள் மட்டுமே இருக்கணும். அதாவது 0.2% மட்டுமே இருக்கலாம். ஆதார விதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1000 விதைகளில் 1 விதை, அதாவது 0.05% மட்டுமே அதிகபட்சமாக இருக்கலாம். ஆனால் வல்லுநர் விதைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 விதை கூட கலப்பு விதைகள் இருக்கக்கூடாது. அதனால் விதை குவியலில் பிற ரக விதைகள் கலப்பு கட்டாயமாக இருக்கக்கூடாது, அல்ல குறிப்பிட்ட அளவு மட்டுமே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நெல் பயிர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆதார விதையில் வந்து 0.05% மட்டுமே பிற ரக விதைகள் இருக்கலாம். சான்று விதைகளில் 0.2% மட்டுமே இருக்கலாம். மக்காச்சோளம், தட்டைப்பயிறு, கொள்ளு, கொண்டைக்கடலை, பட்டாணி, ஆமணக்கு, கேரட் போன்ற விதைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 கிராம் ஆதார விதைக்கு 5 விதை மட்டுமே பிற ரக விதைகள் இருக்கலாம். சான்று விதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 விதை மட்டுமே இருக்கலாம். அடுத்த சோதனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா முளைப்பு திறன் சோதனை. இது வந்து மிகவும் முக்கியமானது. ஏன்னா முளைப்பு திறன்கிறது வந்து விதையோட உயிரும் வீரியமும் கொண்டு கருமுளை விட்டு பின்னர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான பாகங்கள் உருவாகி இயல்பான செடியாவதற்கு திறனே என்று சொல்லலாம். நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளை விதைக்கிறதுனால வயலில் பயிர்கள் நிறைவான பயிர் எண்ணிக்கையில் செழித்து வளரும். ஆனால் அதே சமயம் முளைத்திறன் குறைஞ்ச விதைகளை நம்ம பயன்படுத்தினா பயிரோட எண்ணிக்கை வந்து மிக குறைவான அளவில் தான் இருக்கும். மேலும் மகசூலும் பாதிக்கப்படும். ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு குறைந்தபட்ச முளைப்பு திறன் நிர்ணயம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து விதை சட்டம் 1966(7) படி ஒவ்வொரு பயிருக்கும் குறைந்தபட்ச முளைப்பு திறன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. முளைப்புத்திறன் சதவீதம்னு பார்த்தோன்னா மக்காச்சோளத்திற்கு 90% முளைப்புத்திறன் அத்தியாவசியமாக இருக்கணும். பார்லி, ஓட்ஸ், கோதுமை, கொண்டைக்கடலை போன்ற பயிர்களுக்கு 85% இருக்கணும். நெல், கொள்ளு, எள், சணப்பு போன்ற விதைகளுக்கு 80% இருக்கணும். கம்பு, சோளம், கேழ்வரகு, துவரை, உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, பட்டாணி, பீன்ஸ், அவரை போன்ற பயிர்களுக்கு 75% இருக்கணும். நிலக்கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு, சோயாபீன்ஸ், கத்திரி, தக்காளி, கீரை, பிற காய்கறி விதைகள் அதாவது முட்டைக்கோஸ், நூல்கோல், வெங்காயம், முள்ளங்கி, டர்னிப், கொத்தவரை, முருங்கை, கொளிஞ்சி போன்ற விதைகளுக்கு 70% இருக்கணும். பருத்தி, வெண்டை, காலிஃப்ளவர், கொத்தமல்லி போன்ற விதைகளுக்கு 75% இருக்கணும். பூசணி, பாகல், மிளகாய், புடல், பீர்க்கு, சுரைக்காய், தர்பூசணி, பப்பாளி இந்த விதைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எப்போவுமே முளைப்புத்திறன் இருக்கும். அதனால அதோட குறைந்தபட்ச முளைப்புத்திறனே 60% தான் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த பரிசோதனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன தூய்மை சோதனை. விதை தரத்தை பாதுகாக்கும் போது இன தூய்மை வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா இன தூய்மை கொண்ட விதை குவியலில் அதிக மகசூலும் வம்சாவளியின் குணங்களும் கிடைப்பது சிறப்பம்சமாகும். அதனால விதை குவியலில் நான் இப்போ சொல்கிற அளவுக்கு இன தூய்மை இருக்கிறது மிகவும் அவசியமானதாகும். வீரிய பருத்தி, வீரிய தர்பூசணி, வீரிய கத்திரி, வீரிய தக்காளி போன்ற பயிர்களுக்கு குறைந்தபட்ச இன தூய்மை 90% இருக்கணும். மற்ற வீரிய ரகங்களுக்கு 95% இருக்கணும். வீரிய ரகங்களில் சான்று நிலை விதைகளுக்கு 98% இருக்கணும். மற்ற ரகங்களில் ஆதார நிலை விதைகளுக்கு 99% இருக்கணும். வல்லுநர் விதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வல்லுநர் விதைங்கிறது ஒரு விவசாயிக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதனால இதோட இன தூய்மை வந்து 100%க்கு 100% இருக்கணும். அடுத்த பரிசோதனை வந்து விதையோட ஈரப்பதத்தை சோதனை செய்வது. விதையோட ஈரப்பதம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாகும். ஏன்னா விதையோட ஈரப்பதம் உள்ளதை பொறுத்தே அந்த விதை குவியலோட ஆயுள் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு விதையின் ஈரத்தன்மை வந்து அதிகமாகவோ இல்லை மிகவும் குறைவாகவோ இருக்கக்கூடாது. சரியான ஈரப்பத நிலையில் உள்ள விதைகள் பூச்சி பூஞ்சான தாக்குதலின்றி நீண்ட நாட்களுக்கு நம்ம சேமித்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால் ஒரு பயிர் விதைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா சரியான அளவு ஈரப்பதத்தோடு நம்ம அதை சேமித்து வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நெல்லுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட அதிகபட்ச ஈரப்பதம் வந்து 13% இருக்கணும். கோதுமை, சோளம், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, சோயாபீன்ஸ், பப்பாளி போன்ற விதைகளுக்கு 12% இருக்கணும். பருத்தி, வெண்டை, சணப்பு போன்ற பயிர்களுக்கு 10% இருக்கணும். துவரை, உளுந்து, தட்டைப்பயிறு, கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, கொள்ளு, பட்டாணி, அவரை, நிலக்கடலை, சூரியகாந்தி, எள், கொத்தவரை போன்ற விதைகளுக்கு 9% இருக்கணும். ஆமணக்கு, கத்திரி, மிளகாய், தக்காளி, கீரை, வெங்காயம், கேரட், முருங்கை போன்ற பயிர்களுக்கு அதிகபட்ச ஈரப்பதம் வந்து 8% இருக்கணும். மற்ற காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டோன்னா அதாவது பூசணி, பாகல், புடலை, சுரைக்காய், பீர்க்கு, தர்பூசணி, வெள்ளரி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், நூல்கோல் போன்ற விதைகளுக்கு வந்து 7% தான் இருக்கணும். முள்ளங்கி, டர்னிப் போன்ற விதைகளுக்கு 6% தான் இருக்கணும். அடுத்த பரிசோதனை வந்து விதை நலத்தை பரிசோதனை செய்வது. ஒரு தரமான விதைங்கிறது வந்து பூச்சி மற்றும் பூஞ்சான தாக்குதல் இல்லாமல் தூய்மையாக இருக்கணும். பூச்சி மற்றும் பூஞ்சானங்களால் பாதிக்கப்பட்ட விதைகளில் வந்து முளைப்புத்திறன் மற்றும் விதையோட வீரியத்தன்மை மிகவும் குறைவாக தான் இருக்கும். அதனால் மகசூல்லையும் பாதிப்பு ஏற்படும். கண்களுக்கு தெரியாத கிருமிகளால் தாக்கப்பட்ட விதை குவியல்கள் தரம் குறைவானதாகவும் நிறம் மாறியும் இருக்கும். அதனால் பூச்சி பூஞ்சான தாக்குதலை கண்டறியறதுக்கு விதைநல பரிசோதனை செய்வது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி விதையோட பரிசோதனை முடிவுகளை அறிந்து தரமான விதைகளை விவசாயிகளுக்கு வழங்குறதுக்கும் அதன் மூலம் உயர் மகசூல் பெற்று அதிக வருவாய் ஈட்டிடவும் விதை உற்பத்தியாளர்கள், விதை விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயிகள் தங்களுக்கு அருகில் உள்ள அரசு விதை பரிசோதனை நிலையங்களை அணுகி விதை பரிசோதனை செய்து பயனடையுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
விதை பரிசோதனையும் அதன் தேவையும் பற்றி அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. அதில் சில சந்தேகங்கள் கேட்கலாம். வெவ்வேறு பயிர் விதைகளில் புறந்தூய்மை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. எந்தெந்த பயிர்களில் எப்படி இருக்கும்
புறத்தூய்மை சோதனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா, உதாரணத்துக்கு வெண்டையில் வந்து குறைந்தபட்ச புறத்தூய்மை வந்து 99% இருக்கணும். கேழ்வரகு, எள் போன்ற பயிர்களுக்கு 97% இருக்கணும். நிலக்கடலை, பீட்ரூட், முருங்கை போன்ற விதைகளுக்கு 96% இருக்கணும். கேரட், பீன்ஸ், கீரை, கொத்தமல்லி போன்ற பயிர்களுக்கு 95% இருக்கணும். மற்ற பயிர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா, குறைந்தபட்ச புறத்தூய்மை வந்து 98% கண்டிப்பாக இருக்கணும்.
முளைப்புத்திறன் சோதனையை பற்றி சொன்னீங்க, அதனுடைய முடிவுகள் வந்து எங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, ஏதாவது வகைப்படுத்துவீங்களா?
கண்டிப்பாக. முளைப்புத்திறன் சோதனைம்போது நாற்றுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது விதை முளைச்சி வரும்போது இயல்பானது மற்றும் இயல்பற்றது ரெண்டு வகையாக இருக்கும். அதனால் முளைக்காத விதைகளையும் நம்ம கடினமானது, உயிரற்ற விதைகள் அந்த மாதிரியும் நம்ம வந்து வகைப்படுத்தி சோதனை முடிவுகளை சொல்கிறோம். நல்ல வளர்ச்சிக்கு தேவையான பாகங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா, வேர் வளர்ச்சி, இலை உறை மற்றும் அதில் அடங்கிய முதல் இலை, இரண்டாவது இலை மற்றும் தண்டின் வளர்ச்சி போன்றவைகள் மிக அவசியமானது. அதோட அடிப்படையில் தான் இயல்பான நாற்றுக்கள் கணக்கிடப்படுது. இயல்பற்ற நாற்றுக்கள்னு எடுக்கும்போது பயிர் முளைச்சி 3 அல்லது 4 தினங்களில் கருகி இறந்துவிடும். அதனால் இந்த வேறுபாடை அறிவதற்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை உள்ள அறைகளில் வைக்கப்பட்ட விதைத்தட்டில் பயிர் வளர்த்து அதில் இயல்பான நாற்றுக்கள், இயல்பற்ற நாற்றுக்கள் போன்றவைகளை வகைப்படுத்தி முடிவுகளை நாங்கள் 3% முன்னாடி சொன்னேன். அதனால் இயல்பான நாற்றுக்களை வச்சு தான் அந்த குறைந்தபட்ச முளைப்புத்திறன் சதத்தை வந்து சொல்கிறோம். கடின விதைகள் மற்றும் உயிரற்ற விதைகள் போன்றவைகளும் இந்த பரிசோதனையில் தெரிஞ்சுக்கலாம். கடின விதைகள்ங்கிறது வந்து விதை உறைகளின் கடினத்தன்மை காரணமாக நீர் வந்து, அதாவது நம்ம முளைக்க போடும்போது தண்ணி விடுறோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து விதைக்கு உள்ளே போக முடியாத காரணத்தினால் முளை விடாமல் இருக்கும். அதனால் இந்த விதைகளை வந்து வயலில் முளைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதால் முளைப்புத்திறன் கணக்கிடும்போது இயல்பான விதைகளோடு சேர்ந்து கணக்கிடலாம்.
விதை பரிசோதனைக்கு எந்தெந்த அளவு விதை மாதிரி எடுத்து அனுப்பணும்னு நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க?
இப்போ விதை விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் எல்லாரும் வந்து அவங்கக்கிட்ட இருப்பில் உள்ள இருக்கிற விதை குவியல்லிருந்து மாதிரி எடுத்து, அதாவது சாம்பிள் எடுத்து விதை பரிசோதனை நிலையத்துக்கு வந்து அனுப்புவாங்க. ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அளவு விதை மாதிரி வந்து நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ மக்காச்சோளம், துவரை, தட்டைப்பயிர், உளுந்து, பாசிப்பயிறு, நிலக்கடலை, கொண்டைக்கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு, சோயாபீன்ஸ், பீன்ஸ், கொத்தவரை, புடலங்காய், பாகல், பருத்தி, பட்டாணி, வெண்டை, இந்த மாதிரி விதைகளுக்கு வந்து மாதிரி அனுப்ப வேண்டிய அளவு வந்து 1000 கிராம், அதாவது 1 கிலோவாவது அனுப்பணும். சோளம், தக்கை பூண்டு போன்ற பயிர்களுக்கு 900 கிராம் அனுப்பணும். கொள்ளு, பீட்ரூட் போன்ற பயிர்களுக்கு 500 கிராம் அனுப்பணும். நெல்னு எடுத்துக்கிட்டோன்னா குறைந்தபட்ச அளவு வந்து 400 கிராமாவது இருக்கணும். பருத்தி ரகம், அதாவது பஞ்சு நீக்கிய பருத்தி ரகம், பூசணி, வீரிய பருத்தி பஞ்சு உள்ளது, இதெல்லாம் வந்து 350 கிராம் அனுப்பணும். முள்ளங்கிக்கு வந்து 300 கிராம் இருக்கணும். பஞ்சு நீக்கப்பட்ட வீரிய பருத்திக்கு 250 கிராம் இருக்கணும். கம்பு, கத்திரி, மிளகாய் போன்ற பயிர்களுக்கு 150 கிராம் அனுப்பணும். காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், நூல்கோல் போன்ற விதைகளுக்கு 100 கிராம் இருக்கணும். வெங்காயம் 80 கிராம் இருக்கணும். எள், தக்காளி, கீரை, டர்னிப் போன்ற விதைகளுக்கு 70 கிராம் இருக்கணும். கேழ்வரகுக்கு வந்து 60 கிராம் இருக்கணும். கேரட்டுக்கு 30 கிராம் இருந்தாலே அது வந்து விதை பரிசோதனைக்கு போதுமானதாகும்.